வணக்கம் நேயர்களே, சீன கதை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பது கிளீட்டஸ். உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக சீனாவில் வளைந்து நெளிந்து நிற்கும் சீன பெருஞ்சுவர் பற்றிய கதைகளை அண்மை சில வாரங்களாக சீன கதை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி வருகிறோம். சீனாவில் புகழ்பெற்ற காட்சியிடங்கள், வரலாற்று முக்கியத்துவமிகு கட்டிடங்கள், கோயில்கள், மலைகள் ஆகியவற்றின் பின்னணியில் கூறப்படும் கதைகளை தொகுக்கும் முயற்சியில் இன்றைய நிகழ்ச்சியிலும் சீன பெருஞ்சுவர் பற்றிய இரண்டு கதைகள் உங்களுக்காக. பேரரசன் சின் ஷுஹுவாங்கின் முயற்சியால்தான் சீன பெருஞ்சுவரின் ஒன்றிணைப்பு மற்றும் விரிவாக்கம் தொடங்கியது. இன்றைக்குள்ள சீன பெருஞ்சுவரின் மாட்சியின் பின்னணியில் சின் ஷுஹுவாங்கின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பது வரலாறு. தாஜ்மஹாலை யார் கட்டியது என்றால் ஷாஜஹான் என்று விடைகூறாமல் கொத்தனார் கட்டினார் என்றால் அது நக்கல் கிண்டல், ஆனால் அது பொய் அல்ல. அதுபோலத்தான் பேரரசன் சின் ஷுஹுவாங்கின் பெருஞ்சுவரின் கட்டுமானத்துக்கான புகழுக்கும் பெயருக்கும் பின்னணியில் பல்லாயிரக்கணக்கான கொத்தனார்கள், சித்தாள்கள் மற்றும் பெரியாள்கள் எல்லாம் இருந்தனர். எந்த ஒரு வேலையும் நீண்டு கொண்டே இருந்தால் சலிப்பு தட்டும், கடுப்படிக்கும், பொறுமை சரிந்து கோபம் எழும் அல்லவா? அப்படி ஆகும்போது எப்படியாவது சீக்கிரம் அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்ற வெறி கூட கிளம்பும். அப்படித்தான் சின் ஷுஹுவாங்கும் நீண்டு கொண்டே இருந்த பெருஞ்சுவரின் கட்டுமானத்தை நினைத்து கடுப்பாகி போனான். அதாவது ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுமானத்தில் ஈடுபடுத்தி வாட்டி வதைத்த பின்னும், அவர்கள் பகலிரவு வராமல் உடைத்த பின்னும் வேலை மிகவும் மெதுவாகவே நடைபெறுவதாக தோன்றியது சின் ஷுஹுவாங்குக்கு. என்ன செய்யலாம்? இன்னும் மேலதிக மக்களை ஈடுபடுத்தலாமா? படுத்தலாம் தான், ஆனால் எங்கே போய் தேட? கிடைக்கக்கூடிய இந்த வேலைக்கு உகந்த, உடல் வலிமை கொண்ட அனைவரையும் தான் இவன் பல ஊர்களிலிருந்து கொண்டு வந்து மண் சுமக்கவும் கல் சுமக்கவும் வைத்து கொண்டிருக்கிறான். இனி எங்கே போய் ஆள் தேடுவது? எனவே பேரரசன் யோசித்து 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 ஒரு வழியை கண்டறிந்தான். அதாவது சுற்றி வரும் சூரியனை ஒரே நிலையில் நிறுத்தி வைத்தால் இரவென்று ஒன்று வராது, பகலே நீடிக்கும். மக்களும் இரவாகுது தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடாமல் தொடர்ந்து உழைத்து சீக்கிரமாக கட்டுமானத்தை நிறைவேற்றுவர் என்று யோசித்தான் சின் ஷுஹுவாங். என்னடா இது, இப்படி கேணைத்தனமாக யோசிக்கிறான் பேரரசன் என்று இன்றைக்குள்ள நாம் யோசிக்கலாம். ஆனால் அன்றைய சமூகத்தில் அரசன் என்றால் ஆண்டவன், மக்களை பொறுத்தவரை ஒரு கடவுள். சீன சமூகத்தில் பேரரசனை வானுலக அரசனாகிய கடவுளின் மகனாக, டிராகன் மன்னனின் மகனாக, வாரிசாக கருதினர். ஆகவேதான் பேரரசனாகவும் வானுலக மன்னனின் வாரிசாகவும் சூரியனை ஓரிடத்தில் கட்டிப்போட தன்னால் முடியும் என்று நம்பினான் பேரரசன் சின் ஷுஹுவாங். ஆக இந்த யோசனையோடு அன்று இரவு தூங்கிப்போனான் பேரரசன் சின் ஷுஹுவாங். இரவு கனவு ஒன்று வந்தது. கனவில் சூரிய கடவுளின் இருப்பிடத்துக்குச் சென்றான் பேரரசன். சூரிய தேவன் என்றால் அவனுடைய இருப்பிடமானது ஆடம்பர மாளிகையாக இருக்கும் என்றால் உண்மையில் அது என்னமோ ஒரு ஆலை போல, செக்கு போல, செக்காலை போல இருந்தது. உள்ளே ஒரு சிறிய குதிரை தங்க அவரை கொட்டைகளை செக்கில் இட்டு சுற்றி வந்து ஆட்டிக்கொண்டிருந்தது. அதைச் சுற்றி சேவலொன்று கோழியை துரத்தி கொண்டிருந்தது. செல்வச் செழிப்பில் திளைக்கும் பேரரசனுக்கு தங்க அவரை கொட்டைகள் மீது கண்கள் செல்லவில்லை. செக்கை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த சேவலும் கோழியும் தான் அவன் கண்களில் பெரிதாகப்பட்டது. அதிலும் எவ்வளவு தூரத்தினாலும் குறைந்தது அரை வட்டம் கோழியை விட பின்தங்கியே இருந்தது சேவல். அதன் மீதுதான் அவன் கண்கள் பதிந்திருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு கையில் சேவலையும் மறுகையில் கோழியையும் பிடித்தான் பேரரசன். தான் இரு கைகளில் ஏந்தியவை வெறும் கோழியும் சேவலும் அல்ல, நிலவு தேவதையே கோழி, சூரிய கடவுளே சேவல் என்பதுதான் அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. உலகம் உருவான காலந்தொட்டு, ஏன் காலம் என்ற ஒன்று உருவானது முதலே, செக்கை சுற்றி ஓடிய கோழியும் சேவலுமாக குறிப்பிட்ட இடைவெளியில் அவை ஓடிக்கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும் நிகழ்கிறது. இதெல்லாம் அவனுக்கு தெரியாதுதானே? ஆகே பகலை நீட்டிக்க நினைத்த பேரரசன் சூரியனையும் சந்திரனையும் அவற்றின் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தியதால் ஒரு பகலுக்கு பதிலாக இரவே நீடித்து ஒன்றுக்கு இரண்டு இரவாக அன்று மக்கள் எல்லாம் ஓய்வெடுத்தார்களாம் என்பது ஒரு கதை. பாதாலிங் பெருஞ்சுவரின் கிழக்கே குவாங்கு எனும் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கேயுள்ள மரங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் ஒரு விசிறி வகை மரமும் மிகவும் புகழ்பெற்றது. அங்கே மிகவும் அனைவராலும் வரவேற்கப்படுகிற ஒரு சுற்றுலா காட்சியிடம் இந்த மரம் ஒரு காலத்தில் சாங்ஷியில் வாழ்ந்த காங் என்பவருக்கு சொந்தமானதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் அன்றாடங்காய்ச்சியாக திரிந்த ஓர் எளிய மனிதனாக இருந்த காங் இந்த மரத்தை தனதாக்கும் போது செல்வச் செழிப்பில் திளைத்த சீமானாக இருந்தாராம். மரத்தின் பின்னணியில் உள்ள சீமான் காங்கின் கதை உங்களுக்காக. ஷான்ஷியில் ஒரு கிராமத்தில் கிடைக்கும் வேலை எதுவாயினும் செய்து பிழைப்பு நடத்திய காங் ஒருமுறை புற்கள் மிகவும் செழிப்பாக வளர்ந்திருந்த ஒரு இடத்தை கண்டானாம். கிட்டத்தட்ட 50 கிலோ எடைக்கு புல்லை வெட்டி கொண்டு அன்று சென்று விற்ற காங் மறுநாள் காலை அங்கு வந்து பார்த்தபோது வெட்டி இடத்தில் புற்கள் முன்பிருந்து அதே உயரத்துக்கு வளர்ந்திருந்தன. வியப்படைந்த காங் இப்படியே நாள்தோறும் 50 கிலோ அளவுக்கு புல்லை வெட்டி காசாக்கி கொண்டிருந்தான். சில நாட்கள் கழித்து வெட்டியதும் முளைத்துவிடும் புற்கள் இருந்த அந்த மாய இடத்தை தோண்டி பார்த்தபோது ஒரு கிண்ணம் போன்று காட்சியளித்த மண் சாடி ஒன்று அவனுக்கு கிடைத்தது. வீட்டுக்கு கொண்டு சென்று அந்த பழைய சாடியில் தன்னிடமிருந்த காசையெல்லாம் போட்டு வைத்தான். பாதி நிரம்பிய காசு, அதாவது காசுகள் பாதி நிரம்பிய அந்த மண் சாடி அடுத்த நாள் பார்த்தபோது முழுமையாக காசால் நிரப்பப்பட்டிருந்தது. சாடி நிறைய காசு இருந்தது. ஆக அந்த பாத்திரத்தின் மகிமை புரிந்த காங் நாள்தோறும் கொஞ்சம் போட்டு நிறைய காசை பெற்று செல்வந்தனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான். சீமானாக மாறிய காங் ஒரு நாள் அழுக்கான அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யலாம் என்று சுத்தம் செய்து கழுவி துடைத்து பார்த்தான். அடுத்த நாள் கொஞ்சம் காசை அதில் போட்டுவிட்டு இரவு தூங்கி போனான். அதற்கு அடுத்த நாள் விழித்து பார்த்தபோது காசு போட்ட அளவுதான் இருந்தது, கொஞ்சம் கூட அதிகரிக்கவில்லை. அதனுடைய மாய சக்தி கழுவியதால் நீங்கியது என்று அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது. விரக்தியோடு மீண்டும் சாடியை கழுவி பார்த்தபோது அதில் ஒரு மரத்தின் பிம்பம் தெரிந்ததாம். கிளைகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக, இலைகள் ஒவ்வொன்றும் மாறுபட்டதாக அந்த மரம் தெரிய உடனே உள்ளூரின் ஓவியர்கள் அனைவரையும் வரவழைத்து அதை ஓவியங்களாக தீட்டினான் அந்த சேவான் காங். பிறகு ஓவியங்களை தன் ஆட்களிடம் கொடுத்து அந்த மரம் போல எங்கு ஏதாவது மரம் பார்த்தாலும் உடனே தனக்கு தகவல் சொல்லுமாறு அனுப்பி வைத்து விட்டான். நாட்கள் சில கழிந்த பிறகு அவனுடைய ஆள் ஒருவன் குவாங்குவில் ஒரு மரம் அச்சு அசலாக அதேபோல் இருப்பதாக தகவல் அனுப்ப நிறைய காசோடு அங்கு சென்ற செல்வந்தன் காங் தான் அந்த பாத்திரத்தில் பார்த்த அதே மரத்தை நேரில் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். சுற்றியிருந்த நிலங்கள் அனைத்தையும் வாங்கிவிட்டு அந்த மரத்தை சுற்றி சுவரை எழுப்பிவிட்டான். சுவர் எழுப்ப உதவியவர்களுக்கும் அருகில் இருந்த மக்களுக்கும் நிறைய காசு கொடுத்த பிறகு வீடு திரும்பிவிட்டான் சீமான் காங். வீட்டில் சென்று பார்த்தபோது அவன் அங்கே சுற்றி சுவர் எழுப்பிய அந்த மரம் பாத்திரத்தில் கூட சுவர் எழுப்பப்பட்டு பாதுகாப்பாக இருந்ததை அவன் கண்டான். ஆக வீட்டிலிருந்தபடியே அந்த மாயப்பாத்திரத்தில் மரத்தை கண்காணித்தானாம் செல்வந்தன் காங். மீண்டும் அடுத்த வாரம் சில கதை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.